குழந்தைகள் தொடர்பிலான துஷ்பிரயோக ஆவணங்களை வைத்திருந்தமை தொடர்பில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் உட்பட 12 மேற்பட்டோர் விக்டோரிய மாநிலத்தில் கைதாகியுள்ளனர். அம்மாநிலத்தில் இடம்பெற்ற பரந்தளவிலான தேடுதல் நடவடிக்கைகளின் போதே இக்கைதுகள் இடம்பெற்றுள்ளன. விக்டோரிய போலீசாருடன் பெடரல் போலீசாரும் இணைந்து சுமார் 19 சபப்களில் இத்தேடுதல்களை மேற்கொண்டனர். இதன்போது பிறந்த குழந்தை உட்பட பல வயதுடைய குழந்தைகளின் பாலியல் தொடர்பிலான படங்கள், ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் மற்றும் சைல்ட் செக்ஸ் டோல்ஸ் என்பன இத்தேடுதலின் போது கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள 13 நபர்கள் பற்றி டெபியூட்டி கமிஷனர் ஷேன் பேட்டர்ன் இவ்வாறு தெரிவித்தார்.
This type of offending ruins people's lives. It ruins careers. It has prolific effects on the children who are subject to this. For those reasons, it's going to be a continual target and a continual focus of us.
எரிசக்தி தொடர்பில் AGL-ஐ விற்பதா அல்லது நியூ சவுத் வேல்ஸில் உள்ள நிலக்கரியில் இயங்கும் பழமையான மின் புறப்பாக்கி நிலையத்தின் உற்பத்தியை நீடிப்பதா என்பது தொடர்பில் பிரதமருக்கு அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன. 2022 மூடப்பட இருந்த லிடில் மின்புறப்பாக்கியை நீடிப்பதை பிரதமர் மல்கம் டேர்ன்புல் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இம்மின்புறப்பாக்கி நிலையம் தீர்மானித்தது போல 2022 மூடப்பட்டால் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு ஏற்படலாம் என பிரதமர் கூறியுள்ளார்.
We have consistently urged AGL to keep Liddell operating for, you know, 5 years after they plan to close it up out to 2027. We know that there is going to be a shortage of dispatchable power, electricity in New South Wales when between Liddell closing and the Snowy 2 hydro project coming online, which is estimated to be 2024-25.
இவ்விவகாரம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷோட்டன் இவ்வாறு கூறினார்.
The right wing of the Liberal Party want to force a political outcome on Mr. Turnbull because they don't like him. The real question here for Mr. Turnbull to answer is, will he tell the Australian people today that he rules out using taxpayer money to subsidise old coal-fired power technology just to save his own political skin?
இன்று அதிகாலை சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் மீது 5 ஏறியிருந்த நபர் அங்கிருந்து இறக்கப்பட்டு கையில் விலங்கிடப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டார். சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் மீது நபரொருவர் ஏறியிருந்ததன் காரணமாக போலீஸ் மற்றும் அவசர சேவைகள் குழுவினர் அந்நபரை பாதுகாப்பாக கீழிறக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் அப்பகுதியில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. 40 மதிக்கத்தக்க அந்நபர் இன்று அதிகாலை 4:30 ஹார்பர் பிரிட்ஜ் மீது ஏறியுள்ளார். இச்சம்பவம் பற்றி டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் ஜான் மிராக்கி கூறுகையில், அந்நபர் ஒரு மன நோயாளி என்றும் அவர் தற்போது சென்ட் வின்சென்ட்ஸ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார்.
He has got significant mental health issues which hopefully the expertise of St Vincent's Hospital will address those. He is known to police. Police and the Roads and Maritime Authority will work together. We will have a debrief and we will work and we will learn as a result of this experience about how better to protect the bridge.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். இன்று நடைபெறவுள்ள கோல்ட் கோஸ்ட் பொதுநலவாய நாடுகள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவுக்கு பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸ் மற்றும் அவரது மனைவி கமீலா ஆகியோர் இன்று மதியம் ஆஸ்திரேலியா வந்தடைந்தனர். பிரிஸ்பர்னில் உள்ள ஓல்ட் கவர்மெண்ட் ஹவுஸில் அரச தம்பதியர் 21 வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு கவர்னர் ஜெனரல் பீட்டர் காஸ்க்ரோவ் மற்றும் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பீட்டர் டட்டன் ஆகியோரால் உத்தியோகபூர்வமாக வரவேற்கப்பட்டனர். அவர்கள் பிரிஸ்பர்ன் தாவரவியல் பூங்காவில் இருந்து பொதுநலவாய நாடுகள் பங்கேற்கும் முதன்மை விளையாட்டு அரங்கின் ஆரம்ப விழாவுக்கு மக்கள் கூட்டத்தினூடாக இன்றிரவு நடந்து செல்லவுள்ளனர். இதனால் அரச தம்பதியினரை நேரடியாக பார்க்கும் மற்றும் பேசும் சந்தர்ப்பம் பொதுமக்களுக்கு வாய்த்துள்ளது. இன்றிரவு கோல்ட் கோஸ்டில் ஆரம்பமாக உள்ள பொதுநலவாய அமைப்பு நாடுகளின் விளையாட்டுப் போட்டியின் ஆரம்ப விழாவில் ஆஸ்திரேலிய கொடியினை குக்கபாரூஸ் அணியின் தலைவர் மார்க் நோல்ஸ் ஏந்தி செல்லவுள்ளார். ஆஸ்திரேலிய ஹாக்கி அணியின் தலைவரான 34 வயதுடைய மார்க் நோல்ஸ் 2014 ஆண்டில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற போட்டிகளின் நிறைவு விழாவில் ஆஸ்திரேலிய கொடியினை ஏந்திச் சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பொதுநலவாய அமைப்பு நாடுகளின் விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் மொரீஷியஸ் நாட்டு காமன்வெல்த் விளையாட்டுக் குழுவின் தலைவர் கேசி திருவேங்கடம் பதவி விலகியுள்ளார். தன் மீது பண்பற்ற முறையிலான தாக்குதலை கே சி திருவேங்கடம் நடத்தியதாக மொரீஷியஸ் ஈட்டியறிதல் வீராங்கனையான ஜெசிகா ரோசன் சுமத்திய குற்றச்சாட்டினை அடுத்தே கே சி திருவேங்கடம் பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குயின்ஸ்லாந்து போலீசிற்கும் இது பற்றிய புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பமாக உள்ள பொதுநலவாய அமைப்பு நாடுகளின் விளையாட்டுப் போட்டியின் ஆரம்ப விழாவுக்கான ஆடை ஒத்திகை கடந்த சனி இரவு நடைபெற்றது. இந்த ஒத்திகையின் சில பகுதிகளை சேனல் 9 தொலைக்காட்சி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பியது. இதன் காரணமாக சேனல் 9 தொலைக்காட்சியானது ஒளிபரப்பு ஒப்பந்த விதிமுறைகளை மீறியுள்ளதாக தெரிவித்து போட்டிகளை ஒளிபரப்ப அத்தொலைக்காட்சிக்கு வழங்கிய அங்கீகாரத்தை தற்காலிகமாக இரத்து செய்வதாக கோல்ட் கோஸ்ட் 2018 காமன்வெல்த் கேம்ஸ் கார்ப்பரேஷன் அறிவித்துள்ளது. கோல்ட் கோஸ்ட் விளையாட்டு வீரர்கள் தங்கியுள்ள கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஊசிகள் பற்றிய விசாரணையை தொடர்ந்து இந்தியா எந்தவித போதை பாவனையிலும் ஈடுபடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அங்கு ஊசிகளை பாவித்தமை சட்டவிரோதமான செயலாகையினால் அதற்குரிய தண்டனை வழங்கப்படலாம் என தெரியவந்துள்ளது. இது பற்றிய, அதாவது நோ நீடில் பொலிசியினை மீறியிருப்பது பற்றிய விசாரணை ஃபெடரேஷன் கோர்ட்டில் நடைபெறவுள்ளது. இவ்விசாரணை குழுவில் கனடா, குவானி மற்றும் சமோவா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மூவர் அங்கம் வகிக்கவுள்ளார்கள். மற்றைய செய்திகளை பார்ப்போம். மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தின் புதிய கவர்னராக கிம் பீஸ்லி பதவியேற்கவுள்ளார். கிம் பீஸ்லி லேபர் கட்சியின் முன்னாள் தலைவராகவும் துணை பிரதமராகவும் எதிர்க்கட்சித் தலைவராகவும் அமெரிக்காவுக்கான ஆஸ்திரேலிய தூதுவராகவும் பதவிகள் வகித்தவராகும். 69 வயதான கிம் பீஸ்லி மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தின் 33rd கவர்னராக பதவியேற்கவுள்ளார். பிரித்தானிய இளவரசியின் ஒப்புதலை அடுத்தே கிம் பீஸ்லியின் நியமனம் இடம்பெறுவதாக மாநில முதல்வர் மார்க் மெக்கோவன் தெரிவித்துள்ளார். 2014 ஆண்டில் முதலாவது பெண் கவர்னராக பதவியேற்ற கேரி சாண்டர்சன் பதவி விலகிச் செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 77 அமெரிக்க சதங்கள், 119 இலங்கை ரூபாய் 78 சதங்கள், 49 இந்திய ரூபாய் 95 காசுகள், 1.0 சிங்கப்பூர் டாலர், 2.97 மலேசிய ரிங்கித். இனி விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான 4வதும் இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 492 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 118 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. தென்னாப்பிரிக்க வீரர் வேர்னன் ஃபிலாண்டர் 21 ஓட்டங்களை கொடுத்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்கா 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. 1969-70 ஆண்டுகளுக்கு பின்னர் தமது சொந்த மண்ணில் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவுடனான தொடரை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை பந்தை சேதப்படுத்திய விவகாரம் தொடர்பில் 12 மாதங்கள் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ஸ்டீவ் ஸ்மித் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்போவதில்லை என தெரிவித்துள்ளார். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 29 செல்சியஸ். அடிலேட் வெயிலார்ந்த காலநிலை 25 செல்சியஸ். மெல்பர்ன் தெளிவாகும் காலநிலை 21 செல்சியஸ். ஹோபார்ட் மழை 21 செல்சியஸ். கன்பரா அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 28 செல்சியஸ். சிட்னி அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 27 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் ஓரிரு மழை 28 செல்சியஸ். டாவின் ஓரிரு மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.